மூன்றாவது தேவ மக்கள் மத்தியில் காணப்படுகிற நிலை. அருட்பணி மனநிலை இல்லை. ஓய்வு நாளை கைக்கொள்ளுகிற அட்வென்டிஸ்டுகள் மத்தியில் அருட்பணி மனநிலை மிகக் குறைவாகவே காணப்படுகிறது. தேவன் தம்முடைய பிரமாணத்தை அவர்களுடைய சிந்தைகளில் பதித்து அவர்களுடைய இருதயங்களில் எழுதி தம் பிரமாணத்தின் களஞ்சியங்களாக அவர்களை ஆசீர்வதித்திருக்கையில் ஊழியர்களும் விசுவாசிகளும் போதுமான விழிப்பை பெற்றிருந்தால் இவ்வாறு அக்கறையற்று இருக்க மாட்டார்கள். 1:3:202 செய்கிற பணியை மேன்மையுள்ளதாக்குகிற மெய்யான அருட்பணி மனநிலையானது சபையாரை விட்டு நீங்கியுள்ளது. அவர்களுடைய இருதயங்கள் ஆத்துமாக்கள் மேலான அன்பால் கொழுந்துவிட்டு எரிவதில்லை. ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் மந்தைக்குள் வழிநடத்துகிற விருப்பமும் காணப்படுவதில்லை. ஊக்கமிக்க ஊழியர்கள் தேவை. இங்கே வந்து எங்களுக்கு உதவுங்கள் என்று ஒவ்வொரு திசையிலிருந்தும் எழும்புகிற கூக்குரலுக்கு பதிலளிப்பவர்கள் யாருமே இல்லையா? நாம் குறைவுள்ளவர்களாக இருப்பதாக எனக்கு காட்டப்பட்டது. நம்முடைய கிரியைகள் நம்முடைய விசுவாசத்திற்கு ஏற்றதாக இல்லை. மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலேயே மிகவும் பக்திக்குரிய மிக முக்கியமான செய்தி பிரகடனத்தின் கீழ் நாம் வாழ்கிறோம் என்று நம் விசுவாசம் சாட்சியிடுகிறது. ஆனால் இந்த உண்மையை முற்றிலும் கருத்தில் கொண்டால் நம் முயற்சிகளும் நம் சுய தியாக மனநிலையும் நம் ஊழியத்தின் தன்மைக்கு ஒத்ததாக இல்லை. மரித்த நிலையிலிருந்து நாம் விழிக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு வாழ்வு தருவார். சபையாருக்கு தேவன் கொடுத்துள்ள பரிசுத்தத பொறுப்புகள் குறித்த உணர்வே நமக்கு இல்லை என்பதை நினைக்கும்போது என் உள்ளம் வேதனைப்படுகிறது. ஊழியர் மட்டுமல்ல, கிறிஸ்துவின் படையில் இணைந்துள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கிறிஸ்துவின் படைவீரர்தான். சுயமறுப்புக்கும் தியாகத்திற்கும் முன்மாதிரியாக கிறிஸ்து வாழ்ந்து காட்டியது போல ஒரு வீரனுக்குரிய விலையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்களா? சபை முழுவதுமாக எவ்விதமான சுயமறுப்பை வெளிப்படுத்தியுள்ளது? காணிக்கை கொடுத்துவிட்டு தங்களை கொடுக்கவில்லையே. கிறிஸ்துவை பின்பற்றுவதாகச் சொல்கிற பலர் உலகத்தாரைப் போலவே ஆத்துமாக்கள் மேல் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களெனச் சொல்லிக் கொண்டாலும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆடம்பர நாட்டமும் உழைக்காமல் வாழ வேண்டுமென்கிற ஆசையும் தேவனை விட்டு அவர்களை பிரிக்கின்றன. அருப்பணி மனநிலை உண்மையிலேயே ஒரு சிலரிடம்தான் காணப்படுகிறது. சியோனில் உள்ள இந்த பாவிகளின் கண்களை திறக்கவும் மாய்மாலக்காரர்களை நடுங்க பண்ணவும் என்ன செய்யலாம்? மேரோஸ் பட்டணத்தார் போன்று ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள். அருப்பணி மனநிலை அவர்களுடைய ஆத்துமாவில் வேர்விடவில்லை. அயல்நாட்டு ஊழியங்களுக்கு அழைக்கும்போது அவர்கள் செயல்படுவதில்லை. தேவ நோக்கத்திற்காக எதுவுமே செய்யாதவர்கள், கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எதுவுமே செய்யாதவர்கள் அவரிடம் என்ன கணக்கு கொடுப்பார்கள்? பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே என்று கடிந்து கொள்ளப்படுவார்கள். உங்களுக்கு சிலாக்கியமாக இருந்த தேவனுடைய வேலையை செய்ய தவறியதற்கு ஒரு உதாரணமாக பின்வரும் வார்த்தைகள்தாம் எனக்கு சுட்டிக்காட்டப்பட்டன. மேரோசை சபியுங்கள், அதின் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. சுயமெத்தன ஆவியுடையவர்கள். ஒரு குறிப்பிட்ட வகை மக்களை எனக்கு காட்டினார். தயான உணர்வுகளும் அர்ப்பணிப்புமிக்க எண்ணங்களும் நன்மை செய்கிற ஆசையும் தங்களுக்கு இருப்பதாக அறிந்திருக்கிறார்கள். அதே சமயம் அவர்கள் எதுவுமே செய்வதில்லை. அவர்களிடம் சுயமெத்தன எண்ணம் காணப்படுகிறது. தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் அல்லது சாதகமான சூழல் அமைந்திருந்தால் மேன்மையும் நன்மையுமான பணியை செய்திருக்கலாம், செய்திருக்க முடியும். அதற்காகவே காத்திருப்பதாகச் சொல்லி தங்களையே வஞ்சிக்கிறார்கள். தேவையில் இருப்பவனுக்கு அற்பக்காசம் கொடுக்க விரும்பாத பயங்கர கஞ்சனின் கஞ்சத்தனம் அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அவன் தனக்காகவே வாழ்கிறான், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முன்வருவதில்லை என்று நினைக்கிறார்கள். தவறாகப் பயன்படுத்தாமல், துருப்பிடிக்க விடாமல், பூமியில் புதைத்து வைக்காமல், பயன்படுத்தும்படி அவனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள தாளந்துகளையும் வழிவகைகளையும் பிறருக்கு ஆசீர்வாதமாகப் பயன்படுத்த மாட்டான் என்றும் நினைக்கிறார்கள். கஞ்சத்தனத்திற்கும் சுயநலத்திற்கும் இடங்கொடுப்பவர்கள் தங்கள் கஞ்சத்தனத்திற்கு அவர்களேதாம் பொறுப்பு. அவர்கள் தவறாகப் பயன்படுத்துகிற தாளந்துகளுக்கும் அவர்கள்தாம் பொறுப்பு. என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதைவிட தாராள மனப்பான்மையும் ஆவிக்குரியவற்றை எளிதில் பகுத்தறிகிற திறனும் இருந்தும் தாங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு இன்னும் வரவில்லையென நினைத்து அந்த கஞ்சனோடு தங்களை ஒப்பிட்டு அவனைவிட செயல்படுகிற விருப்பம் அதிகமிருப்பதாகவும் அற்ப நிலையிலுள்ள தங்கள் அயலாகத்தாரை விட தாங்கள் மேலான நிலையிலிருப்பதாகவும் நினைக்கிறவர்களுக்குத்தான் பொறுப்பு அதிகம். அப்படிப்பட்டவர்கள் தங்களையே வஞ்சிக்கிறார்கள். பயன்படுத்தாமல் வெறுமனே பெற்றிருக்கிற தன்மை அவர்கள் பொறுப்பை அதிகரிக்கின்றது. எஜமான் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தாமலிருந்தால் சேர்த்து வைத்தால் இவர்கள் யாரை இகழ்ச்சியாக நினைக்கிறார்களோ அவர்களைவிட இவர்கள் பெரிய குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் உங்கள் எஜமானரின் சித்தத்தை அறிந்திருந்தீர்கள், ஆனால் அதன்படி செய்யவில்லை என்று சொல்லப்படும் சாத்தானிய மரணத்துக்கேதுவான மயக்க நிலை தேவமக்கள் எச்சரிப்புக்குச் செவி கொடுத்து காலங்களின் அடையாளங்களை பகுத்தறிய வேண்டும். கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்கள் சந்தேகத்திற்கிடமின்றி தெளிவாக உள்ளன. எனவே சத்தியத்தின்படி வாழ்வதாகச் சொல்கிறவர்கள் இவற்றை கருத்தில் கொண்டு உண்மையோடு போதிக்க வேண்டும். போதகர்களும் விசுவாசிகளும் விழித்துக் கொள்ள வேண்டுமென்று தேவன் அழைக்கிறார். பரலோகம் முழுவதும் மும்முரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பூலோக வரலாற்று நிகழ்வுகள் முடிவை நோக்கி வேகமாக நகருகின்றன. கடைசி நாட்களின் அழிவுகளுக்கு மத்தியில் வாழ்கிறோம். இன்னும் கொடிய அழிவுகள் காத்திருக்கின்றன. ஆனாலும் இன்னும் நாம் விழிக்கவில்லை. தேவ நோக்கத்திற்காகச் செயல்படாமலும் ஆர்வமில்லாமலும் இருப்பது கொடுமையான நிலைமையாகும். இந்த மரணத்துக்கேதுவான மயக்கத்தை சாத்தானே கொண்டு வருகிறான். அவநம்பிக்கையானது மரணத்தின் மேகத்தைப் போல நம் சபைகளைச் சூழ்களைச் சூழ்ந்துள்ளது. ஏனென்றால் விலையேறப்பெற்ற சத்தியத்தை அறியாதோருக்கு வெளிச்சத்தை கொடுத்து தேவன் தங்களுக்கு கொடுத்துள்ள தாளந்துகளை சபையார் பயன்படுத்தாததே அதற்கு காரணம். பாவம் மன்னிக்கப்பட்டு ஒளியில் கழிகூறுகிற ஆத்துமாக்கள் மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டுமென்று ஆண்டவர் அழைக்கிறார். தேவமக்கள் இறுதியாக தராசில் நெருக்கப்பட்டு குறைவுள்ளவர்களாக காணப்படும்படிக்கு சத்தியத்தை பரப்பும் பணியில் அவர்கள் தங்களுடைய பங்கை செய்யாமல் இருப்பதற்காக அவர்களை செயல்படாத நிலையில் வைக்க வேண்டுமென்று சாத்தான் இப்போது முயல்கிறான். மனிதர்கள் அழிவில் இருக்கிறார்கள். ஏராளமானோர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை பின் பற்றுவதாகச் செல்கிறவர்களில் இந்த ஆத்துமாக்கள் மேல் பாரமுள்ளவர்கள் வெகு சிலர்தானே. உலகத்தின் இறுதி முடிவு தராசில் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலேயே மிக ஆழமான சத்தியத்தை விசுவாசிப்பதாகச் சொல்கிறவர்களை இது கொஞ்சமும் அசைப்பதில்லை. ஒரு மனிதனாக வந்து மனிதர்களை தொடுவதற்கும் மனிதர்களை தேவனிடம் இழுப்பதற்கும் கிறிஸ்துவை தம் பரலோக வீட்டையே விடச் செய்த அன்பு இவர்களிடம் காணப்படுவதில்லை. தேவ மக்கள் மத்தியில் ஒரு மயக்க நிலை, முடக்கத்தன்மை காணப்படுகிறது. இப்போதைய கடமை பற்றி அறிய விடாமல் அது தடுக்கிறது. கிறிஸ்தவர்களெனச் சொல்லிக் கொள்வோரிடம் காணப்படுகிற கொஞ்சமும் ஆர்வமற்ற சோம்பேறித்தனத்தை பயன்படுத்தி சாத்தான் தன் ஆற்றல்களை பலப்படுத்துகிறான். ஆத்துமாக்களை தன் பக்கம் சேர்க்கிறான். கிறிஸ்துவுக்காக எதுவுமே செய்யாமலிருந்தும் அவருடைய பக்கம் இருப்பதாக நினைக்கிற அநேகர் சத்துருவானவன் அனுகூலத்தைப் பெற உதவி செய்கிறார்கள். எஜமானுக்காக விழிப்புமிக்க ஊழியர்களாக பணியாற்றுவதில்லை. செய்ய வேண்டிய கடமைகளைச் செய்வதில்லை. பேச வேண்டியவற்றை பேசாமல் இருக்கிறார்கள். ஆகையால் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தியிருக்க வேண்டிய ஆத்துமாக்களை சாத்தான் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர இவர்கள் அனுமதிக்கிறார்கள். 2:21-T, 227.
வேதவாக்கியங்களை நான் ஆராயும்போது இந்த கடைசி நாட்களிலுள்ள தேவனுடைய இஸ்ரவேலரை நினைத்து அஞ்சுகிறேன். விக்கிரகாராதனையை விட்டு ஓடும்படி அறிவுறுத்தப்பட்டார்கள். அவர்கள் தூங்கி தேவனை சேவிப்பவர்களுக்கும் அவரை சேவிக்காதவர்களுக்கும் இடையேயுள்ள வித்தியாசத்தை அறிய முடியாத அளவுக்கு உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து விட்டார்களோவென்று நான் அஞ்சுகிறேன். கிறிஸ்துவுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையேயுள்ள தூரம் அதிகரித்து வருகிறது. உலகத்திற்கும் அவர்களுக்கும் இடையேயுள்ள தூரம் குறைந்து வருகிறது. கிறிஸ்துவின் மக்களெனச் சொல்பவர்களுக்கும் உலகத்தாருக்கும் இடையேயுள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட மறைந்தே போய்விட்டது. பண்டைய இஸ்ரவேலைப் போல தங்களைச் சுற்றிலுமுள்ள தேசத்தாருடைய அருவறுப்புகளை தெரிந்து கொண்டார்கள். ஆவிக்குரிய பகுத்தறிவு மங்கிவிட்டது. கிறிஸ்துவின் ஊழிய பணிகளை சபை செய்யாமல் இருப்பதால் உண்டாகிற விளைவை மட்டும் உலகத்தில் நாம் காணவில்லை. இவ்வாறு புறக்கணித்திருப்பது தேவ பணியின் மேன்மையான பரிசுத்த நலன்களை முடக்குகிற நிலை உருவாக்கியிருப்பதையும் காண்கிறோம். விமர்சனத்தின் ஆவியும் கசப்பின் ஆவியும் சபையில் நுழைந்திருக்கிறது. அநேகருடைய ஆவிக்குரிய பகுத்தறிவு மங்கிவிட்டது. இதனால் கிறிஸ்துவின் நோக்கத்திற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய நிலையை யோசிக்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு பரலோகத்தை அடைக்கவில்லை. மாறாக நாம் தொடர்ந்து பின்வாங்கியே செல்வதுதான் தேவனிடமிருந்து நம்மை பிரித்திருக்கிறது. ஆக்கினை பயமும் தள்ளப்படுவோம் என்கிற பயமும் இல்லாமல் பெருமையும் இச்சையும் உலக ஆசையும் இருதயத்தில் குடிகொண்டுள்ளன. படுமோசமான தகாத்துணிவுமிக்க பாவங்கள் நம்மத்தியில் காணப்படுகின்றன. ஆனாலும் சபை செழிப்பதாகவும் அதன் எல்லைகளுக்குள் ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்படுவதாகவும் பொதுவாக நம்பப்படுகிறது. தன் தலைவரான கிறிஸ்துவை பின்பற்றாமல் எகிப்தை நோக்கி சபை பின்னோக்கிச் செல்கிறது. தங்களிடம் ஆவிக்குரிய வல்லமை இல்லாதது குறித்து யாருமே எச்சரிப்போ திகைப்போ அடைவதில்லை. தேவ ஆவியானவருடைய சாட்சிகளின் மேலான சந்தேகமும் அவநம்பிக்கையும் எங்குமுள்ள நம் சபைகளை புளிக்கச் செய்கின்றன. இதைத்தான் சாத்தான் விரும்புகிறான். ஆவிக்குரிய பெலவீன நிலை. தேவ மக்கள் மேல் பெருக்கமான வெளிச்சம் வீசப்பட்டுள்ளது. ஆனால் அநேகர் அந்த வெளிச்சத்தை பின்பற்றாமல் இருக்கிறார்கள். அதனால் மிகப்பெரிய ஆவிக்குரிய பலவீனம் காணப்படுகிறது. தேவ மக்கள் இப்போது அறிவில்லாமையால் மடிந்து கொண்டிருக்கவில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆனவரை அறியாததால் அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை. தாங்கள் அறிந்து கொள்ளும்படி கிடைத்த சத்தியத்தையும் ஆத்துமா மேல் வீசப்பட்ட வெளிச்சத்தையும் புறக்கணித்தது அல்லது நிராகரித்ததுதான் அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும். வெளிச்சத்தையே பெறாதவர்கள் ஆக்கினைக்குள்ளாவதில்லை. தேவனுடைய திராட்சத் தோட்டத்திற்காகச் செய்யாத வேறு எதை செய்ய வேண்டியுள்ளது? வெளிச்சம், விலையேறப்பெற்ற வெளிச்சம் தேவ மக்கள் மேல் வீசுகிறது. ஆனால் அது அவர்களை இரட்சிக்காது. ஆனால் அந்த வெளிச்சத்தால் இரட்சிக்கப்பட அவர்கள் சம்மதிக்க வேண்டும். அதன்படி முற்றிலும் வாழ வேண்டும். இருளிலுள்ளோருக்கு அதை பிரகாசிக்க வேண்டும். பரலோக கலிக்கம் தேவை. பரலோக கலிக்கத்தால் சபையாரின் கண்கள் அபிஷேகிக்கப்பட வேண்டியுள்ளது. அப்போதுதான் தேவனுக்கு ஊழியம் செய்ய தங்களைச் சுற்றிலும் பல வாய்ப்புகள் இருப்பதை அவர்கள் காண முடியும். பிரதான வழிகளிலும் வேலிகளருகிலும் போய் தேவனுடைய வீடு நிறையும்படிக்கு மனிதர்களை உள்ளே வரும்படி அழைக்குமாறு அவர் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் நாம் குடியிருக்கிற பகுதிகளிலுள்ள குடும்பத்தினர் மேல் நாம் அக்கறை காட்டி அவர்களுடைய ஆத்துமாக்கள் மேல் நமக்கு அக்கறை இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள நாம் செய்வதில்லை. நம் கை கெட்டுகிற தூரத்திலுள்ள இந்த வேலையை செய்யும்படி சபையை தேவன் இப்போது அழைக்கிறார். நாம் நின்று கொண்டு எனக்கு பிறன் யார் என்று கேட்கக்கூடாது. நம்முடைய பரிவும் இரக்கமும் தேவைப்படுகிற நபர்தான் நமக்கு பிறன் என்பதை நினைவு கூற வேண்டும். எதிரியால் அடிபட்டு காயப்பட்டுள்ள ஒவ்வொர் ஆத்துமாவும் நமக்கு பிறன்தான். தேவனுக்கு சொந்தமான ஒவ்வொருவரும் நமக்கு பிறன்தான். தங்களுக்கு பிறன் யார் என்று யூதர்கள் வகுத்திருந்த பிரிவினைகள் கிறிஸ்துவில் அகற்றப்பட்டன. தேசத்தால் வரும் பிரிவினைகளும் நாமே வகுத்துள்ள பிரிவினைகளும் சாதியும் வகுப்பு பிரிவினைகளும் இல்லாமல் போயின. 2:26 TP 294. மதவெறியும் பயனற்ற மரபுகளும் மிகுந்த வல்லமையோடு அறிவிக்கப்பட வேண்டிய மூன்றாம் தூதனின் செய்தியை அறிவிக்க விடாமல் மனிதர்களை தடுப்பதற்காக வஞ்சகமும் தந்திரமுமான சகல வல்லமையோடும் சாத்தான் இப்போது செயல்படுகிறான். ஆண்டவர் தம் மக்களை ஓக்கி ஆசீர்வதித்து சாத்தானுடைய வஞ்சகங்களை பகுத்தறியும்படி அவர்களை ஆயத்தப்படுத்துவதை அவன் காணும்போது தனக்கென ஆத்துமாக்களை சேர்க்கும்படிக்கு ஒரு பக்கத்தில் மதவெறியையும் மறுபக்கத்தில் பயனற்ற மரபுகளையும் கொண்டு வந்து தந்திரமிக்க தன் வல்லமையால் அவன் செயல்படுவான். எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டிய காலம் இது. சாத்தான் நம் மத்தியில் எடுத்து வைக்கும் முதல் அடியை கவனமாக பாருங்கள்.
ஒழுக்கம் பற்றிய உணர்வே இல்லாதவர்கள் நம் சபையில் இருக்கிறார்கள். பகட்டாக காட்சியளித்தும் உலகத்தில் விளக்குகளாக பிரகாசிக்க முடியாத ஏராளமான மதவெறியர்கள் இருக்கிறார்கள். சுயநலத்தால் குறுகியவர்கள். தேவ மக்கள் ஏன் அதிக ஆவிக்குரிய சிந்தையும் அதிக விசுவாசமும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்றால், சுயநலத்தால் அவர்கள் குறுகியிருப்பதால்தான் என்று எனக்கு காட்டப்பட்டது. கூட்டங்களை ஏராளமாக நடத்துவதால் தேவன் பிரியப்படமாட்டார். ஏராளமான ஜெபங்கள் அல்ல, மாறாக சரியான செய்கையும் சரியானதை சரியான நேரத்தில் செய்வதும்தான் தேவை. இச்சை. ஆனாலும் மனமார சிலர் மறுக்கிறார்கள். தேவ வழியில் நடப்பதற்கு அவர்கள் விரும்புவதில்லை. மேலும் தேவ பணி தொடர்ந்து நடக்கும்படி தாராளமாக காணிக்கை கொடுக்கும்படி அழைக்கும்போது சிலர் சுயநலத்தோடு பூலோகச் சொத்துக்களை பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள். இச்சையுள்ள இவர்கள் விசுவாசக் கூட்டத்தாரிடமிருந்து பிரிந்து விடுவார்கள். இருபதில் ஒருவர் கூட ஆயத்தமாக இல்லை. சபைக்கு நான் கொடுக்கிற ஒரு முக்கிய அறிவிப்பு இதுதான். அதாவது, சபை புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளவர்களில் இருபதில் ஒருவர் கூட இவ்வுலகில் தாங்கள் வாழ வேண்டிய பிரகாரம் வாழ ஆயத்தமாக இல்லை. ஒரு சாதாரண பாவியைப் போல நம்பிக்கையின்றி உண்மையில் தேவனை அறியாதவர்களாகக் காணப்படுகிறார்கள். தேவனை சேவிப்பதாகச் சொல்லுகிறார்கள், ஆனால் மிக மும்முரமாக உலகத்தை சேவிக்கிறார்கள். இத்தகைய அரைகுறை போக்கு கிறிஸ்துவை அறிக்கையிடுவதாக இல்லாமல் அவரை தொடர்ந்து மறுதளிப்பதாக உள்ளது. கீழ்ப்படியாததும் சுத்திகரிக்கப்படாததுமான ஆவியை சபைக்குள் பலர் கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய ஒழுக்கங்கெட்டதும் மோசமானதுமான சீர்கேடுகள் அவர்களுடைய ஆன்மீக ருசியை கெடுக்கின்றன. ஆவியிலும் இருதயத்திலும் நோக்கத்திலும் உலகத்தின் அறிகுறிகள் காணப்படச் செய்கின்றன. இச்சையான நடவடிக்கைகளுக்கு அவர்களை ஒத்துப்போகச் செய்கின்றன. கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதிலும் வஞ்சகத்தால் நிறையச் செய்கின்றன. கிறிஸ்தவர்களெனச் சொன்னாலும் பாவிகளாகவே வாழ்கிறார்கள். கிறிஸ்தவர்களெனச் சொல்பவர்களும் கிறிஸ்துவை அறிக்கையிடுபவர்களும் அவர்கள் மத்தியிலிருந்து வெளியே வர வேண்டும். அசுத்தமானதைத் தொடாமல் பிரிந்திருக்க வேண்டும். பின்வாங்கிப் போய் உலர்ந்த எலும்புகளைப் போல காணப்படும் தம் மக்கள் மேல் தேவன் தம் சுவாசத்தை ஊதி அவர்களை உயிர்பெறச் செய்ய வேண்டும். எனவே நான் எழுதுவதை நிறுத்தி என் ஆத்துமாவை ஜபத்தில் உயர்த்துகிறேன். முடிவு சமீபித்திருக்கிறது. மித்திரை செய்பவர்கள் ஆயத்தமும் காவலுமின்றி இருக்கும்போது இரவில் திருடன் சத்தமில்லாமல் நடந்து வருவதைப் போல இரகசியமாக சத்தமில்லாமல் புலப்படாத விதத்தில் அது நம்மை நெருங்குகிறது. விழிப்பில்லாமலிருக்கும் இருதயங்கள் மேல் தேவன் தம் ஆவியானவரை ஊற்றுவாராக. மற்றவர்களைப் போல அவர்கள் தூங்காமல் விழிப்போடும் தெளிவோடும் இருக்க தேவன் அருள் செய்வாராக. எழுப்புதலும் சீர்திருத்தமும் தேவை. எதிர்பாராமல் உலகத்தாரை ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்தப் போகிற ஒரு நிகழ்வுக்காக கிறிஸ்தவர்கள் ஆயத்தப்பட வேண்டும். வேத வசனத்தை கவனமாக ஆராய்தல், அதன் நியதிகளின்படி வாழ்வதற்காக கடுமையாக பிரயாசப்படுதல் ஆகியவை மூலம் இந்த ஆயத்தத்தை செய்ய வேண்டும். எழுப்புதலும் சீர்திருத்தமும் உண்டாக வேண்டுமென்று தேவன் வேண்டுகிறார். மெய்யான தேவபக்தியில் எழுப்புதல் நமக்குள் தேவைப்படுகிறது. அதுதான் அனைத்து தேவைகளிலும் மிகப்பெரிய, மிக அவசரமான தேவையாகும். இத்தேவையை பூர்த்தி செய்ய நாடுவதே நம் முதல் வேலையாக இருக்க வேண்டும். முழு அளவு சீர்திருத்தம் நடைபெறுவதற்கான நேரம் வந்திருக்கிறது. இந்த சீர்திருத்தம் துவங்கும் போது ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் ஜப ஆவி மூண்டு பிரிவினையும் சச்சரவுமான ஆவியை சபையை விட்டு அகற்றிப் போடும் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியத்தால் எழுப்புதலும் சீர்திருத்தமும் நடைபெற வேண்டியுள்ளது. எழுப்புதலும் சீர்திருத்தமும் இரு வேறு விஷயங்கள். எழுப்புதல் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவதையும், மனத்திறன்களும் இருதயத்தின் ஆற்றல்களும் உயிர்ப்பிக்கப்படுவதையும், ஆவிக்குரிய மரணத்திலிருந்து உயிர்த்தெழப்படுவதையும் சுட்டிக்காட்டுகிறது. சீர்திருத்தம் என்பது ஒழுங்கில் மாற்றத்தையும், எண்ணங்களிலும் கருத்துகளிலும் பழக்க வழக்கங்களிலும் நடவடிக்கைகளிலும் மாற்றத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. சீர்திருத்தமானது எழுப்புதலின் ஆவியோடு கூட காணப்படாவிட்டால் நீதியின் நற்கனியைக் கொடுக்காது. எழுப்புதலும் சீர்திருத்தமும்
தங்களுக்குரிய வேலையைச் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும்போது அவை ஒன்றோடொன்று கலக்க வேண்டும். நாம் இதுவரை கண்டிருப்பதைவிட அதிக தூய்மையும் பரிசுத்தமுமான பணிக்கு வேதவாக்கியங்கள் அழைக்கவில்லையா? பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் முழு அளவிலான சீர்திருத்த பணியை தலைமையேற்று நடத்தும்படி தேவன் அழைக்கிறார். நமக்கு முன் ஒரு பிரச்சனை இருப்பதை காண்கிறேன். அதை சரிசெய்ய தம் ஊழியர்கள் வரும்படி தேவன் அழைக்கிறார். கடந்து போன வருடங்களை விட இப்போது ஒவ்வொரு ஆத்துமாவும் மிக ஆழமான மெய்யான அர்ப்பணிப்போடு தேவனுக்கு முன் நிற்க வேண்டும். இராப்பொழுதுகளில் எனக்கு முன் சமீபத்தில் காட்டப்பட்ட காட்சிகள் எனக்குள் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தின. ஒரு மிகப்பெரிய இயக்கம், அதாவது எழுப்புதலின் பணி, பல இடங்களில் நடைபெறுவதைக் கண்டேன். தேவனுடைய அழைப்புக்கு இணங்கி பணி செய்ய நம் மக்கள் புறப்பட்டுச் சென்றார்கள். தேவ மக்கள் மத்தியில் நடைபெறுகிற மிகப்பெரிய சீர்திருத்த இயக்கக் காட்சிகள் இராத்தரிசனங்களில் எனக்கு காட்டப்பட்டன. அநேகர் தேவனை துதிக்கிறார்கள். வியாதியஸ்தர் குணமடைந்தார்கள். வேறு அற்புதங்களும் செய்யப்பட்டன. நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் குடும்பங்களை சந்தித்து வேதவசனத்தை அவர்களுக்கு விளக்கிச் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருதயங்களில் குற்றத்தை உணர்த்திற்று. மெய்யான மனமாற்றத்தின் ஆவி வெளிப்பட்டது. சத்தியத்தை அறிவிக்கும்படி எல்லா பக்கங்களிலும் வாசல்கள் திறக்கப்பட்டன. பரலோகச் செல்வாக்கால் உலகம் பிரகாசித்தது போல காணப்பட்டது. தாழ்மையும் உண்மையுமுள்ள தேவ பிள்ளைகள் மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். தேவ மக்கள் மத்தியில் சீர்திருத்தம் காணப்படுவது மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. நமக்காக தம் ஜீவனையே கொடுத்தவரை மிகச்சரியாக எடுத்து காட்டுகிறார்களா என்கிற கேள்விக்கு திருச்சபையின் தற்போதைய நிலை வழிவகுத்திருக்கிறது. சோம்பல், செயலற்ற நிலை என்கிற நிந்தைகள் சபையிலிருந்து முற்றிலும் அகற்றப்படும்போது தேவ ஆவியானவர் கிருபையாக வெளிப்படுவார். தெய்வீக வல்லமை வெளிப்படும். சேனைகளின் தேவனுடைய தெய்வீக கிரியைகளை திருச்சபை காணும். சத்தியத்தின் ஒளியானது திடமாகவும் தெளிவாகவும் பிரகாசிக்கும். அப்போஸ்தலர்களுடைய நாட்களைப் போல அநேக ஆத்துமாக்கள் தவறுகளிலிருந்து சத்தியத்திற்கு திரும்புவார்கள். கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சத்தால் பூமி நிறைந்திருக்கும். தாமதம் அழிவுக்கு ஏதுவானது. ஏதோ ஒரு மாற்றமுண்டாகும் என்றும் வலுக்கட்டாயமாக அது தங்களை ஆட்கொள்ளவும் என்றும் தேவமக்கள் காத்திருப்பதாக எனக்கு காட்டப்பட்டது. அந்த எதிர்பார்ப்பு தவறானது. அவர்கள் ஏமாற்றமடைவார்கள். அவர்கள் செயல்பட வேண்டும். தாங்கள் செய்ய வேண்டிய வேலையை தாங்களாகவே செய்ய வேண்டும். தங்களை உள்ளபடி அறிகிற அறிவை தரும்படி தேவனிடம் ஆர்வத்தோடு கேட்க வேண்டும். நம்மை உசுப்பிவிடவும் கேட்கிற அனைவருடைய இருதயங்களிலும் சத்தியம் ஆழமாக பதியவும் நம் கண்முன்னால் நாம் காண்கிற காட்சிகளே போதுமானவை. பூமியின் அறுவடை கிட்டத்தட்ட அறுப்புக்கு தயாராக உள்ளது. ஆனால் சிலர் தற்போதைய தங்களுடைய வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு பதிலாக மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தங்களுடைய திறனை மிகவும் அதிகரிக்கிற ஆவிக்குரிய எழுச்சியுண்டாகும் விசேஷித்த தருணத்திற்காக காத்திருக்கிறார்கள். தங்களுடைய தற்போதைய கடமைகளையும் சிலாக்கியங்களையும் புறக்கணித்து தங்கள் விளக்கு மங்கியெறிய அனுமதிக்கிறார்கள். அதே சமயம் தங்கள் பங்கிற்கு எதுவுமே செய்யாமல் விசேஷித்த ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக உருவாக்கப்பட்டு அதன் மூலம் மாற்றமடைந்து சேவைக்கு தகுதியாகப் போகிற ஒரு காலத்தை எதிர்நோக்கியிருக்கிறார்கள். உற்பத்தியாளர்கள் அல்ல, நுகர்வோர். கிறிஸ்துவை பின்பற்றுவதாகச் சொல்பவர்கள் பரலோகத்திற்கு முன் விசாரணையில் நிற்கிறார்கள். தேவ சேவையில் உற்சாகமின்மையும் அதற்கான முயற்சியில் தளர்வும் காணப்படுவதால் உண்மையற்றவர்களாக தீர்க்கப்படுவார்கள். தாங்கள் செய்கிற ஊழியத்தை மிகச் சிறப்பாகச் செய்வார்களானால் ஆக்கினைக்கு ஆளாக மாட்டார்கள். முழு ஈடுபாட்டுடன் ஊழியத்தை செய்வார்களானால் இதைவிட இன்னும் அதிகமாகச் சாதிக்கலாம். சுயமறுப்பின் ஆவியையும் சிலுவையைச் சுமக்கிற மனநிலையையும் பெருமளவில் தாங்கள் இழந்து போனதை அவர்களும் அறிவார்கள், மற்றவர்களும் அறிவார்கள். அநேகர் இருக்கிறார்கள். பரலோக புத்தகங்களில் அவர்களுடைய பெயர்களுக்கு நேராக உற்பத்தியாளர்கள் அல்ல, நுகர்வோர் என்று எழுதப்பட்டிருக்கும். கிறிஸ்துவின் நாமத்தை தரித்திருக்கிற பலரால் அவருடைய நாமம் அவமதிக்கப்படுகிறது. அவருடைய அழகு மறைக்கப்படுகிறது. அவருடைய கனத்திற்கு இழுக்குண்டாகிறது. சபை பதிவேடுகளில் பெயர்கள் இருந்தும் கிறிஸ்துவின் ஆளுகைக்கு உட்படாத அநேகர் இருக்கிறார்கள். அவருடைய போதனைக்கு அவர்கள் செவி கொடுப்பதில்லை. அவருடைய வேலையை செய்வதுமில்லை. அதனால் எதிரியின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறார்கள். நன்மையுண்டாக்குகிற எதையும் அவர்கள் செய்வதில்லை. எனவே கணக்கிட முடியாத பாதிப்புகளை உண்டாக்குகிறார்கள். அவர்களுடைய செல்வாக்கானது ஜீவனுக்கேதுவான ஜீவவாசனையாக இராததால் மரணத்துக்கேதுவான மரணவாசனையாக இருக்கிறது. கற்பனையை கைக்கொள்ளுதல் பாவத்திற்கான முக்காடா?
தேவனுடைய பிரமாணத்தின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் மத்தியில் இதே ஆபத்து இன்று காணப்படுகிறது. கற்பனைகளை மிக உயர்வாக மதிப்பதால் தேவனுடைய தீர்ப்பிலிருந்து அது தங்களை காப்பாற்றிவிடும் என்று தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அவர்களின் தீமையை கண்டித்தால் அவர்களுக்கு பிடிப்பதில்லை. பாவத்தை பாளையத்தை விட்டு வெளியேற்றுவதில் தேவ ஊழியர்கள் மட்டுமீறிய வைராக்கியம் காட்டுவதாக குற்றஞ்சாட்டுகிறார்கள். பாவத்தை வெறுக்கிற தேவன் தம் கற்பனைகளை கைக்கொள்வதாகச் சொல்கிறவர்கள் சகல அக்கிரமங்களிலிருந்தும் வெளியேறும்படி அழைக்கிறார். பாவம் எவ்வாறு பண்டைய இஸ்ரவேலர் மத்தியில் கொடிய விளைவுகளை கொண்டு வந்ததோ அப்படியே வேதவசனத்திற்கு கீழ்ப்படியவும் மனந்திரும்பவும் மறுக்கிற இன்றைய தேவ மக்கள் மேலும் கொண்டு வரும். ஓர் எல்லை இருக்கிறது. அதற்கு மேல் அவர் தம் நியாயத்தீர்ப்புகளை தாமதியார். மீறுதல்களிலும் பாவத்திலும் மரித்தவர்கள்
இன்று நம் சபையில் இருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் பாவத்திலும் மீறுதல்களிலும் மரித்தவர்களாக இருக்கிறார்கள். கதவு கீழ்முனையில் ஆடுவது போல அவர்கள் வந்து போகிறார்கள். ஆத்துமாவை கலங்கச் செய்கிற மிகவும் பரிசுத்தமான சத்தியங்களை வருடக்கணக்கில் கேட்டு தன்னிறைவடைந்து விட்டார்கள். ஆனால் அவற்றை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கவில்லை. அதனால் சத்தியத்தின் அரும்மதிப்பு குறித்த உணர்வு வரவர குறைந்துவிட்டது. தேவபக்தியுள்ளவர்களெனச் சொல்லியும் அதன் வல்லமையை புறக்கணித்தார்கள். இந்த நிலையிலேயே அவர்கள் தொடர்ந்தால் தேவன் அவர்களை புறக்கணிப்பார். அவர்கள் அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக மாற தாங்கள் தகுதியற்றவர்களெனக் காண்பிக்கிறார்கள். ஒழுக்கத் தற்பெருமையாளர்.
கிறிஸ்தவர்களெனச் சொல்லும் அநேகர் வெறுமனே ஒழுக்கத் தற்பெருமையாளர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவை உலகத்திற்கு பிரதிபலித்து அதன் மூலம் அவரை கணப்படுத்த உதவுகிற தேவ ஈவை ஏற்க மறுக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரின் கிரியை அவர்களுக்கு விசித்திரமாக இருக்கிறது. வார்த்தையின்படி செய்வதில்லை. கிறிஸ்துவோடு இசைந்திருப்பவர்களையும் உலகத்தோடு இசைந்திருப்பவர்களையும் வேறுபடுத்தி காட்டுகிற பரலோகக் கொள்கைகளின் தாக்கம் மங்கி வருகின்றது. கிறிஸ்துவை பின்பற்றுவதாகச் சொல்வோர் அவருக்கென வாழ்கிற விசேஷித்த மக்களாக இல்லை. அவர்களை வேறுபடுத்தி காட்டும் கோடு தெளிவாகத் தெரிவதில்லை. மக்கள் தங்களை உலகத்தின் நடத்தைகளுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் சுயநலத்திற்கும் கீழ்ப்படுத்துகிறார்கள். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிற செயல்பாட்டில் திருச்சபையைப் போல உலகம் மாற வேண்டும். அதற்கு பதிலாக நியாயப்பிரமாணத்தை மீறுவதில் உலகத்தைப் போல திருச்சபை மாறிவிட்டது. அனுதினமும் உலகத்தைப் போல திருச்சபை மாறி வருகிறது. களங்கப்பதிவுகள். அநேகர் தேவபக்தியின் வேஷம் தரித்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் சபைப்பதிவுகளில் இருக்கும். ஆனால் பரலோகத்திலோ களங்கமுள்ளவர்கள் எனும் பதிவு இருக்கும். பதிவு செய்கிற தூதர்கள் அவர்களுடைய கிரியைகளை உண்மையோடு எழுதியிருப்பார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு சுயநலச் செய்கையையும் ஒவ்வொரு தவறான வார்த்தையையும் அவர்கள் நிறைவேற்றாத ஒவ்வொரு கடமையையும் யாருக்கும் தெரியாமல் தந்திரமாகச் செய்த ஒவ்வொரு இரகசிய பாவத்தையும் பதிவு செய்கிற தூதர்கள் உண்மையோடு பதிவு புத்தகங்களில் வரிசையாக எழுதியிருப்பார்கள்.
பாரஞ்சுமக்கிறவர்கள் தளர்ந்து வருகிறார்கள். தங்களால் சுமக்க முடிகிற பாரத்தை சிலர் சுமக்காததாலும் செய்ய முடிந்ததைச் செய்யாததாலும் அதைச் செய்கிற ஒரு சிலருக்கு அது மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது. அதிகமான வேலை செய்ய வேண்டியிருப்பதைக் கண்டு தங்கள் பெலத்திற்கும் மிஞ்சிச் செயல்படுகிறார்கள். அதனால் வேகமாகவே களைத்துப் போகிறார்கள். விசுவாசத்திற்கு அறிவார்ந்த பதிலைச் சொல்ல முடியாமை. கடைசிக்கால சத்தியத்தை விசுவாசிப்பதாகச் சொல்கிற அநேகர் உண்மையிலேயே விசுவாசமில்லாதவர்களாகக் காணப்படுவார்கள். முக்கியமான விஷயங்களை புறக்கணித்திருப்பார்கள். அவர்களுடைய பேச்சு ஆழமானதாக, ஊக்கமுள்ளதாக,
உண்மையுள்ளதாக இல்லாமல் மேலோட்டமானதாக இருக்கும். சத்தியத்தை விசுவாசிப்பதற்கான காரணம் தெரியாது. மற்றவர்கள் விசுவாசிப்பதற்காக விசுவாசிப்பார்கள். அது சத்தியம்தானே என்று மெத்தனமாக இருப்பார்கள். எதற்காக விசுவாசிக்கிறோம் என்பதற்கு அறிவுபூர்வமான காரணம் சொல்லத் தெரியாது. அவர்களுடைய அனுபவத்தாலும் அல்லது எந்த அறிவை பெறுவது அவர்களுடைய கடமையாகவும் சிலாக்கியமாகவும் இருந்ததோ அதால் மற்றவர்கள் வெளிச்சம் பெறவோ பயனடையவோ மாட்டார்கள். உண்மையுள்ளம் கொண்டவர்களிடம்தான் பெலமும் ஸ்திரத்தன்மையும் இருக்கும். தங்கள் தீர்க்கதரிசன பொறுப்புணர்வை சிலர் கண்டுபிடிப்பார்கள்.
பூமியிலே தேவனுக்காக சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் வேகமாக நிறைவேறி வருகிற தீர்க்க தரிசனங்களுடைய பங்கை விசுவாசத்தாலும் பரிசுத்த நம்பிக்கையாலும் பகுத்தறிந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தங்களது ஆத்துமாக்களை பரிசுத்தப்படுத்த முயல்கிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்து வரும்போது கல்யாண வஸ்திரமில்லாமல் காணப்படக்கூடாதென நினைக்கிறார்கள். மனதில் ஆழமாக பதிந்த ஒரு கனவு. 1886 செப்டம்பர் 29 ஒரு கனவு கண்டேன். பெரிப்பழங்களை தேடிச் சென்ற ஒரு பெருங்கூட்டத்தோடு நானும் சென்றேன். அந்த பழங்களை பறிப்பதற்கு உதவி செய்ய அநேக வாலிப ஆண்களும் பெண்களும் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். ஒரு நகரத்தில் இருப்பது போல தெரிந்தது. காலி இடங்களே அதிகமில்லை. ஆனால் நகரத்தைச் சுற்றிலும் திறந்த வெளிகளும் அழகான தோப்புகளும் பண்படுத்தப்பட்ட தோட்டங்களும் இருந்தன. எங்களுடைய கூட்டத்திற்கு தேவையான பொருட்களை ஏட்டிச் சென்ற ஒரு பெரிய வண்டியும் எங்களுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்தது. திடீரென அந்த வண்டி நின்றது. கூட்டத்தினர் கலைந்து ஒவ்வொரு திசையிலும் பழங்களை தேடிச் சென்றார்கள். வண்டியைச் சுற்றிலும் உயரமும் குட்டையுமான புதர்கள் இருந்தன. அவற்றில் பெரிய அழகான கருப்பு பெரிப்பழங்கள் தொங்கின. ஆனால் அந்த கூட்டத்தினர் அவற்றை பார்க்காமல் எங்கோ தூரத்தில் பார்த்தார்கள். பக்கத்தில் உள்ள பழங்களை பறிக்க ஆரம்பித்தேன். பச்சை பெரிகளை பறித்துவிடக் கூடாதென பயந்து மிக கவனமாக பறித்தேன். ஏனென்றால் பழுத்த பழங்களுடன் காய்களும் இருந்ததால் ஒவ்வொரு கொத்திலும் ஒன்றிரண்டு பழங்களே பறிக்கக்கூடிய நிலையிலிருந்தன.
பெரிய அளவிலிருந்த அருமையான பழங்கள் சில தரையில் விழுந்து பாதியளவு புழுக்களாலும் பூச்சிகளாலும் கடிக்கப்பட்டிருந்தன.
ஓ, கொஞ்ச நாட்களுக்கு முன்பு வந்திருந்தால் அருமையான இந்த பழங்களையெல்லாம் பறித்திருக்கலாம். இப்போது காலம் பிந்திவிட்டது. ஆனாலும் இவற்றை தரையிலிருந்து பொறுக்கி ஏதாவது நல்ல நிலையில் இருக்கிறதாவென்று பார்ப்பேன். முழுப்பழமும் கெட்டிருந்தாலும் கூட சகோதரர்களிடம் காண்பித்து அவர்கள் பிந்தி வராமல் இருந்திருந்தால் அந்த பழங்களை பறித்திருக்கலாம் என்றாவது சொல்லலாம். அங்குமிங்குமாக நடந்துவிட்டு அந்த கூட்டத்தாரில் ஒன்றிரண்டு பேர் நான் இருந்த இடத்திற்கு வந்திருந்தார்கள். தாங்கள் ஒருவருக்கொருவர் அருகிலிருந்து ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டிருப்பதே போதுமென்பது போல காணப்பட்டார்கள். என்னை பார்த்ததும் எல்லா பக்கமும் தேடினோம், ஒரு பழம் கூட இல்லை என்றார்கள். நான் வைத்திருந்த பழங்களை பார்த்ததும் திகைத்துப் போனார்கள். இந்த புதர்களிலேயே அதிகமும் பறிக்கலாம் என்று அவர்களிடம் கூறினேன். பறிக்க ஆரம்பித்த வேகத்திலேயே நிறுத்திவிட்டு, இங்கு நாங்கள் பறிப்பது சரியல்ல. இந்த இடத்தை நீங்கள்தாம் கண்டுபிடித்தீர்கள். இந்த பழங்கள் உங்களுக்குரியவை என்று சொன்னார்கள். உடனே நான், அதனால் என்ன? எங்கு பழத்தை பார்க்கிறீர்களோ அங்கு நீங்கள் பறிக்கலாம். இது கடவுளுடைய களம். இவை அவருடைய பழங்கள். அவற்றை பறிப்பது உங்களுக்குரிய சிலாக்கியம் என்று சொன்னேன்.
மீண்டும் தனியாகத்தான் நின்று கொண்டிருந்தேன். அவ்வப்போது வண்டியின் அருகே சிலர் பேசுவதும் சிரிப்பதும் கேட்கும். உடனே அங்கிருப்பவர்களிடம், அங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்பேன். ஒரு பெரி பழங்கள் கூட இல்லை. எங்களுக்கு களைப்பாகவும் பசியாகவும் இருக்கிறது. அதனால்தான் மதிய உணவு சாப்பிடுவதற்காக வண்டியின் பக்கம் வந்தோம். கொஞ்ச நேரம் இளைப்பாறிவிட்டு பிறகு செல்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றுமே இதுவரை கொண்டு வரவில்லை. எங்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் எங்களுடைய பொருட்களையெல்லாம் காலி செய்கிறீர்கள். நான் இப்போது சாப்பிட முடியாது. இன்னும் ஏராளமான பழங்களை பறிக்க வேண்டியுள்ளது. நீங்கள் கவனமாகத் தேடாததால்தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. புதர்களுக்கு வெளியே அவை தொங்காது. நீங்கள்தாம் அவற்றை தேட வேண்டும். கை நிறைய பறிக்க முடியாது என்பது உண்மைதான். ஆனால் பச்சை பெரிகளுக்குள்ளே கவனமாகத் தேடினால் அருமையான பழங்களை கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னேன்.
பெரிப்படங்களை போட்டு வந்த என்னுடைய சிறிய பை சீக்கிரமே நிறைந்துவிட்டது. அவற்றை வண்டிக்கு எடுத்துச் சென்றேன். உடனே நான் பறித்ததிலேயே அருமையான பழங்கள் இவை. நான் அருகிலேயே இவற்றை பறித்தேன். நீங்களோ தூரத்தில் தேடியும் எதுவும் கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னேன்.
உடனே எல்லாரும் வந்து என்னுடைய பழங்களை பார்த்தார்கள். பார்த்ததும் இவை உயரமான செடிகளிலிருந்து பறிக்கப்பட்ட அருமையான பாதிக்கப்படாத பெரிகள். பெரிய செடிகளில் பெரிகள் இருக்காதென நினைத்தோம். அதனால்தான் சிறிய செடிகளில் தேடி பார்த்தோம். ஆனால் ஒரு சில பெரிகளையே பறிக்க முடிந்தது என்று சொன்னார்கள். உடனே நான், இந்த பெரிப்பழங்களை கவனித்துக் கொள்வீர்களா? நான் போய் உயரமான செடிகளில் பார்க்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் பழங்களை பாதுகாக்க அவர்கள் எந்த ஆயத்தமும் செய்யவில்லை. ஏராளமான பாத்திரங்களும் சாக்குகளும் இருந்தன. ஆனால் உணவுகளை வைக்கவே அவற்றை பயன்படுத்தினார்கள். காத்திருந்து எனக்கு களைத்துவிட்டது. இறுதியாக நான், பழம் பறிக்க வரவில்லையா? இல்லையென்றால் பழங்களை பாதுகாக்க நீங்கள் ஏதாவது செய்யலாமே என்று கேட்டேன். ஒரு சகோதரி ஓயிட் அவர்களே, அநேக வீடுகளும் பரபரப்பும் நிறைந்த இடத்தில் ஏதாவது பழம் இருக்குமென உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் பழம் பறிக்க நீங்கள் மிகுந்த ஆர்வத்தோடு காணப்பட்டதால் உங்களோடு வருவதற்கு தீர்மானித்தோம். பழம் பறிக்க முடியாவிட்டாலும் சாப்பிட்டு புத்துணர்வு போதுமான உணவுப் பொருட்களை எடுத்து வர வேண்டுமென நினைத்தோம் என்று சொன்னார். உடனே நான், இது என்ன வகையான பணி என்று எனக்கு தெரியவில்லை. நான் உடனே அந்த புதர்களிடம் செல்கிறேன். ஏற்கனவே இன்று பொழுது போய்விட்டது. சீக்கிரம் இருட்டிவிடும். அதன் பிறகு பழங்களை பறிக்க முடியாது என்று சொன்னேன். சிலர் என்னோடு வந்தார்கள். மற்றவர்கள் சாப்பிடுவதற்காக வண்டியின் அருகிலேயே உட்கார்ந்தார்கள்.
ஓரிடத்தில் ஒரு சிலர் கூடி மிகுந்த ஆர்வத்தோடு எதைப்பற்றியோ பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் பக்கத்தில் சென்றேன். ஒரு பெண்ணின் கரங்களிலிருந்த ஒரு சிறு பிள்ளையைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள்.
இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. நேரம் இருக்கும்போது வேலை செய்வதுதானே நல்லது என்று சொன்னேன்.
ஒரு வாலிபப் பெண்ணும் வாலிபப் பையனும் வண்டியை நோக்கி ஓட்டப்பந்தயம் வைத்திருந்தார்கள். அநேகருடைய கவனம் அதில்தான் இருந்தது. ஓடி வண்டி பக்கம் சென்றதும் மிகவும் களைத்துப் போய் உட்கார்ந்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தார்கள். மற்றவர்களும் ஓய்வெடுக்கும்படி புல்தரையில் படுத்தார்கள். அவ்வாறு அந்த நாள் கழிந்தது. வேலையே நடைபெறவில்லை. கடைசியாக நான், சகோதரரே, தோல்வியான முயற்சி என்று சொல்கிறீர்கள். இப்படித்தான் வேலை செய்வீர்களென்றால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காததில் எனக்கு ஆச்சரியமே இல்லை. வேலையை எவ்வாறு செய்கிறீர்கள் என்பதைப் பொறுத்துதான் உங்கள் வெற்றியோ தோல்வியோ அமைகிறது. இங்கே பெரிப்பழங்கள் இருக்கின்றன. நான் பறித்தேன். சிலர் குட்டையான செடிகளில் தேடி அவற்றை கண்டுபிடிக்கவில்லை. உயரமான செடிகளில் தேடவில்லை. ஏனென்றால் அவற்றில் பழங்கள் இருக்காதென நினைத்தீர்கள். நன்றாக பழுத்த பெரிய பழங்களை நான் பறித்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். கொஞ்ச நாட்களில் மற்ற பெரிக்களும் பழுத்துவிடும். மீண்டும் இங்கு வந்து பறிக்கலாம். இவ்வாறுதான் பழங்களை பறிக்க வேண்டுமென என்னிடம் சொல்லப்பட்டது. வண்டியின் அருகிலேயே தேடியிருந்தால் என்னைப் போல நீங்களும் பழங்களை பறித்திருக்கலாம்.
இப்படிப்பட்ட வேலையை எவ்வாறு செய்ய வேண்டுமென கற்றுக்கொள்கிறவர்களுக்கு இன்று நீங்கள் என்ன பாடத்தை காட்டினீர்களோ அதைத்தான் கற்றுக்கொள்வார்கள். வீடுகள் நிறைந்த இந்த இடங்களில்தான் பழங்கள் நிறைந்த இந்த புதர்களை தேவன் வைத்திருக்கிறார். அவற்றை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க விரும்புகிறார். ஆனால் சாப்பிடுவதிலும் வேடிக்கையாக நேரம் போக்குவதிலுமே நேரத்தையெல்லாம் செலவிட்டீர்கள். பழங்களை கண்டுபிடிக்க வேண்டுமென்கிற ஆர்வமிக்க உறுதியுடன் நீங்கள் வரவில்லை. இது முதல் அதிக வைராக்கியத்தோடும் ஊக்கத்தோடும் வித்தியாசமான கண்ணோட்டத்தோடும் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். இல்லையென்றால் உங்களுடைய வேலையால் பயனில்லை. சரியான விதத்தில் வேலை செய்தால் சாப்பிடுவதும் மகிழ்ச்சியாக நேரம் கழிப்பதும் முக்கியமே அல்லவென்கிற பாடத்தை இளம் ஊழியர்களுக்கு கற்றுக் கொடுப்பீர்கள். இந்த இடத்திற்கு வண்டியை கொண்டு வருவது கடினமான வேலை என்பதை கண்டீர்கள். ஆனால் அதில் பொருட்களை எடுத்து வர நினைத்தீர்களே தவிர கடினமாக வேலை செய்து பழங்களை பறித்து அதில் எடுத்துச் செல்ல நினைக்கவில்லை. முதலில் உங்களுக்கு அருகில் உள்ள பழங்களை பறிக்க கவனமாக இருக்க வேண்டும். பிறகு
தூர இடத்திலிருப்பதை தேடிச் செல்ல வேண்டும். அதன் பிறகு மீண்டும் பக்கத்தில் வந்து தேடி பார்க்கலாம். இவ்வாறு நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று சொன்னேன். சந்திக்க வேண்டிய சோதனை.
பரிசுத்தமான இறுதிப்பணியில் சில பெரிய மனிதர்கள் ஈடுபடுவார்கள். அவர்கள் தன்னிறைவோடும் தேவனை சாராமலும் இருப்பதால் அவர்களை அவர் பயன்படுத்த முடியாது. ஆண்டவருக்கு உண்மையான ஊழியர்கள் இருக்கிறார்கள். சபையில் அசைவு ஏற்படுகிற காலகட்டத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரியவரும். பாகாலுக்கு முழங்காலை முடக்காதத விலை மதிப்பு மிக்கவர்கள் இப்போது வெளியே தெரியாமல் இருக்கிறார்கள். உங்கள் மேல் பிரகாசமாக வீசுகிற வெளிச்சத்தை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. ஆனால் எதிர்பாராத மோசமான ஒரு சூழ்நிலையில்தான் மெய்யான கிறிஸ்தவ குணத்தின் மெய்த்தன்மை பளீரென புலப்படும். பகல் நேரத்தில் வானத்தை பார்க்கிறோம், ஆனால் நட்சத்திரங்கள் தெரிவதில்லை. அவை ஆகாய மண்டலத்தில் அதே இடத்தில்தான் இருக்கின்றன. கண்களால் அவற்றைக் காண முடிவதில்லை. ஆனால் இரவு நேரத்தில் அவற்றின் மெய்யான ஜொலிப்பை பார்க்கிறோம். ஒவ்வொர் ஆத்துமாவும் சோதிக்கப்படுகிற காலம் வெகு தொலைவிலில்லை. சோதிக்கப்படும்போது சபையிலுள்ள களிம்பிலிருந்து பொன் பிரிக்கப்படும். மெய்யான தேவபக்தியானது அதன் தோற்றத்தையும் பளபளப்பையும் வைத்தே பிரித்து காட்டப்படும். மிக பிரகாசமாக ஜொலித்ததாக நாம் நினைத்த நட்சத்திரங்கள் பல அப்போது இருளடையலாம். பதரானது பெரும் மேகம் போல காற்றில் அடித்துச் செல்லப்படும். நாம் இருக்கிற இடத்தில் கோதுமை மணிகளை மட்டுமே பார்க்க முடியும். ஆலயத்தின் அலங்கரிப்புகளாக தங்களை கருதுகிறவர்கள் கிறிஸ்துவின் நீதியை தரிக்காமலிருந்தால் தங்களுடைய நிர்வாணத்தைக் கண்டு வெட்கப்படுவார்கள்.